ஆழ்வார் எம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ரம்யஜா மாத்ரு முனீந்திர சாசனாத் யோ மங்களா சாசன சௌப்ரபாதிகே சக்ரே பிரபத்திம் ச விஷாச்சலேஷித்து தம் வாதிபீகிருத் குருமாஸ்ரயாம் வகம். ஸ்ரீ மணவாள மாமுனிகளினுடைய அஷ்டதிக்கஜங்கள் என்ற சிஷ்யர்களிலே பிரசித்தி பெற்றவரான பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்னும் மகா ஆச்சாரியர் மணவாள மாமுனிகளுடன் திருமலைக்கு எழுந்தருளின பொழுது தன்னுடைய ஆச்சாரியரின் நியமனத்தால் திருவேங்கடமுடையான் விஷயமாக சுப்ரபாதம், சோஸ்திரம், பிரபத்தி, மங்களாசாசனம் என்று நான்கு துதிகளையும் திருவேங்கடமுடையான் எதிரிலே சமர்ப்பித்தார். அன்று தொட்டு இன்றளவும் அதை சுப்ரபாத காலத்திலே அனுசந்திக்கப்பட்டு வருகிறது. இந்த புரட்டாசி மாத மகோத்சவத்திலே திருவேங்கடவன் விஷயமாக இந்த வெங்கடேச சுப்ரபாதம் என்கிற கிரந்தத்தை பல மகனியர்கள் உபன்யாசகர்கள் வாயிலாக 23 ஸ்லோகங்கள் அனுபவித்து வந்தோம். இன்று நாம் கூடியிருந்து அனுபவிக்கப் போவது 24, 25, 26 ஸ்லோகங்கள். 23வது ஸ்லோகத்திலே கல்யாண நிர்மல குணாகர திவ்ய கீர்த்தே ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம் என்று சுவாமி அருளியதை பார்த்தோம். மங்களமாய் குற்றமற்ற குணங்களுக்கு நிதி போன்றவனே வெங்கடேசனே, நீ எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னார் 23வது ஸ்லோகத்திலே. இப்படி கல்யாண குணங்கள் பிரவகிக்கும் இடம் எங்கு என்று சொன்னால் எந்த இடத்திலே என்றால் அது 10 அவதாரங்களிலே என்கிறார். குணப்பரிவாகம் என்பது அவதாரங்களிலே. இப்படி 10 அவதாரங்களினுடைய மேன்மையை சொல்லி இதையெல்லாம் செய்தவனே திருவேங்கட எம்பெருமானே ஆவார் என்று இந்த பாசுரத்திலே சொல்கிறார். மீனாக்கிருத்தே கமட்டகோல நிருசிம்மவர்ணின் சுவாமின் பரஸ்வத தபோதன ராமச்சந்திர சேஷாம்ச ராம யதுநந்தன கல்கி ரூப ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். எம்பெருமான் பல அவதாரங்கள் எடுக்கிறான். அந்த பல அவதாரங்களிலே முக்கியமாக 10 அவதாரங்கள், அதாவது தசாவதாரங்கள். அந்த தசாவதாரங்களை ஒரே ஸ்லோகத்திலே அண்ணா சுவாமி அதை காட்டி அதை செய்தவன் திருவேங்கடவனே என்றே சொல்கிறார். இதிலே ஆக்கிருத்தே என்ன சொன்னால் எடுத்துக்கொண்டவனே, மீனாக்கிருத்தே மீனாய் உருவம் எடுத்துக்கொண்டவனே, மத்ஸ்யமாய் அவதாரம் செய்தவனே என்றும், கமட கமட என்றால் கமட்டஹா என்ற சம்ஸ்கிருத சொல்படி ஆமை, ஆக கூர்மாவதாரம் செய்தவனே, ஆமையாய் திருவவதாரம் செய்தவனே என்றும், கோல என்றாலே கோல வராகம், ஆக வராகமாய் திருவவதாரம் செய்த எம்பெருமானே என்னும், நிருசிம்ம நிருசிம்ம கழுத்துக்கு மேலே ஒரு வடிவமாகவும் கழுத்துக்கு கீழே ஒரு வடிவமாகவும் இப்படி திருவவதாரம் செய்த எம்பெருமானே, வர்ணின்னு பிரம்மச்சாரியாய் வாமனாய் குரளாய் அவதாரம் செய்தவனே சுவாமின்னு, பரஸ்வத பரசு என்கிற ஆயுதத்தை தரித்து கொண்டு அவதாரம் செய்தவரே, பரசுராம அவதாரம் செய்தவரே என்னும், பரஸ்வத தபோதன தவத்தையே தனமாக கொண்டவர், ராமனை சந்திக்கும் வரைக்கும் தவத்தையே தனமாக கொண்டிருந்தார். ராவனை எதிரிட்டு எதிர்த்தார். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு தனுசை நானேற்று காட்ட வேண்டும் என்று சொல்ல ராமனதை எடுத்து அவருடைய கர்ப்பபங்கம் செய்து முடித்த பொழுது எடுத்த அம்புக்கு இலக்கு எது என்று கேட்க, என்னுடைய தவத்தின் பலத்துக்கு அது இலக்காக்கு என்று சொன்னார். இப்படி தன் தவத்தை மொத்தத்தையும் கொடுத்து மறுபடியும் தவத்திற்காக பரசுராம க்ஷேத்திரத்துக்கு ஏகினார் என்பது சரித்திரம். ஆக பரஸ்வத தபோதன என்று சொன்னால் பரசு என்கிற ஆயுதத்தை தரித்து கொண்டு அவதாரம் செய்தவரே. அடுத்ததாக ராமச்சந்திரஹா, 16 கலைகளை கொண்ட சந்திரன் போன்று சௌசில்யம் வீரியம் முதலிய 16 குணங்களை கொண்ட ராமவீரனாய் ராமச்சந்திரனாய் அவதாரம் செய்தவரே என்னும் சேஷாம்ச ராம, ஆதிசேஷனுடைய அம்சமாய் அவதாரம் செய்தவரே பலராமரே என்னும் தேவக்யா ஜடரே கர்ப்பம் சேஷாம்சம் தாம மாமகம் தத் சன்னிகிருஷ்ய ரோஹிண்யா உதரே சன்னிவேசயகா என்பது பாகவதத்தினுடைய ஸ்லோகம். தேஜஸாய் ஆதிசேஷன்னு பேர் பெற்ற தேவகியினுடைய கர்ப்பத்தை எடுத்து சென்று ரோஹிணியினுடைய வயிற்றிலே சேர்த்து விடு என்று கண்ணனாய் அவதாரம் செய்யவிருக்கும் எம்பெருமான் யோக மாயைக்கு கட்டளையிட்டதனால் ரோஹிணியினுடைய புத்திரனாய் பலராமன் ஆதிசேஷ அம்சம் என்பது தெரிய வருகிறது. ஆக பலராமனுக்கு சங்கர்ஷணன் என்ற திருநாமமும் உண்டு. கர்ஷணன் என்பது இழுப்பது. சங்கர்ஷணன் கர்ப்பத்தை ஒரு இடத்திலிருந்து இழுத்து மற்றொரு இடத்திலே சேர்ப்பது என்பதனாலே இந்த நாமம். ஆக சேஷாம்ச ராம, பலராமனாய் அவதாரம் செய்தவரே யதுநந்தன, யதுகுலத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்க கண்ணனாய் அவதாரம் செய்தவரே. யதுகுலத்தவருக்கு ஆனந்தத்தை உண்டாக்குவதனால் யதுநந்தனஹா என்ற நாமத்தோடு அவதாரம் செய்தவரே என்னும் கடைசியாக கல்கி, கலியுகத்தினுடைய இறுதியிலே எம்பெருமான் வெள்ளக்குதிரை மீது ஏறி பாவிகளை தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வாள் கொண்டே வெட்டி தள்ளுவான் என்று புராணத்திலே சொல்லப்படுகிறது. கல்கஹான்னு சொன்னாலே வெள்ளை குதிரை, அதை உடையவர் என்பதனாலே கல்கி. ஆக கல்கியாய் அவதாரம் செய்யப்போகிற எம்பெருமானே என்று சொல்லி இதையெல்லாம் செய்தவர் சுவாமின்னு மீனாக்கிருத்தே கமட்டகோல நிருசிம்ம வர்ணின்னு பரஸ்வத தபோதன ராமச்சந்திர சேஷாம்ச ராம யதுநந்தன கல்கி ரூப சுவாமின்னு ஸ்ரீ வெங்கடாச்சலபதி, இதையெல்லாம் செய்தது நீரே வெங்கடேச எம்பெருமானே என்றே இந்த ஸ்லோகத்திலே சாதிக்கிறார். ஆக இத்தனை வடிவத்தையும் தேவரீர்தானே எடுத்துக்கொண்டீர் திருவேங்கட எம்பெருமானே, அந்த வடிவத்தையெல்லாம் நாங்கள் சேவிப்பதற்காக சுவாமின்னு தவசுப்பிரபாதம் என்று போத்துகிறார். பெருமானின் கல்யாண குண பெருக்கமே அதீத அவதாரங்களாகும். குணப்பரிவாகானாம் ஜென்மானாம் என்பதை பற்றி குணங்களினுடைய ஓட்டமே அவதாரங்கள் என்கிறார். ஒவ்வொரு யுகத்தில் பல பல அவதாரங்களை செய்கிறான் எம்பெருமான். கீதையிலே எம்பெருமானுடைய திருவாக்குப்படி யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுத்தியானாம் அதர்மஸ்யம் ததாத்மானம் ஸ்ருஜாமியகம் என்று சொல்வதுபடி அதர்மம் தலை தூக்கும் பொழுதும் தர்மத்திற்கு வாட்டம் வரும் பொழுதும் யுகந்தோறும் நான் அவதரிக்கிறேன் என்கிறான். இதைத்தான் யுகவர்ண கிரமாவதாரமோ என்ன நாயனாரும் சாதிக்கிறார். முதலைந்து அவதாரங்கள் முறையே மத்ஸ்ய கூர்ம வராக நிருசிம்ம வாமன அவதாரங்களை கிருதயுகத்திலும் பரசுராம ராம அவதாரங்களை த்ரேதாயுகத்திலும் பலராம கிருஷ்ண அவதாரங்களை முறையே துவாபர யுகத்திலும் கல்கி அவதாரத்தை கலியுக இறுதியிலே செய்கிறான் என்று இப்படி 10 அவதாரங்களை கொண்டாடுகிறார். ஒவ்வொரு அவதாரங்களுக்குன்னு ஒவ்வொரு குணத்தை எம்பெருமான் வெளிக்காட்டுகிறான். அப்படி ஒவ்வொரு அவதாரத்திலேயும் என்னென்ன குணங்கள் வெளியிட்டிருக்கிறான் என்பதையும் அது திருவேங்கட எம்பெருமானிடத்திலே எப்படி பொருந்தி இருக்கிறது என்பதையும் பார்க்கலாம். முதலிலே மத்ஸ்யமூர்த்தி மீனாய் அவதாரம் செய்கிறான்னு பார்க்கிறோம். மீனாய் அவதாரம் செய்தது பிரளய காலத்திலே அத்தனை பேரையும் ரட்சிக்க வேண்டியும் தொலைந்து போன வேதத்தை மீட்டுக் கொடுப்பதற்காகவும் என்ன புராண பிரசித்தம். இந்த மீனுக்கே உரிய மேன்மை குணம் என்னவென்றால், கடலுக்கு அடியிலே விட்டோம் என்று சொன்னால் அது தன்னுடைய கண் பார்வையாலேயே சுற்றிருக்கக்கூடிய தன்னுடைய குட்டிகளை ரட்சிக்கும், கண் பார்வையாலேயே வளர்த்துவிடும், கண் பார்வையாலேயே பார்த்து பார்த்தே வளர்த்துவிடும். அதுபோலத்தான் திருவேங்கடத்து எம்பெருமானும் தன்னுடைய கடைக்கண் பார்வையாலேயே லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அடியார்களையும் ரட்சிக்கிறார். அதைத்தான் நாச்சியாரும் திருப்பாவையிலே அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், நீ நோக்க வேண்டும், உன்னுடைய கடைக்கண் பார்வை எங்கள் மீது பட வேண்டும் என்னே பிரார்த்திக்கிறாள். ஆக மீன் எப்படி தன்னை சுற்றிருக்கக்கூடிய குட்டிகளை கடைக்கண் பார்வையாலே, தன் கண் பார்வையாலேயே ரட்சித்து வளர்க்குமோ, அதுபோலே திருவேங்கட எம்பெருமானும் தன் கடைக்கண் பார்வையாலேயே ரட்சிக்கிறார். அது எதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அதற்குத்தான் நேத்திர சேவை என்று வியாழக்கிழமை தோறும் இன்றும் திருமலை திருப்பதியிலே அந்த சேவையை நாம் சேவிக்கலாம். நேத்திர சேவை என்றே எம்பெருமானுக்கு அந்த சேவையை பெயரிட்டு வைத்து நாம் சேவிக்கும்படியாக செய்திருக்கிறார்கள். திருவேங்கடமுடையானும் தன்னுடைய கடைக்கண் பார்வையாலேயே ரட்சிக்கிறார் என்பதனாலே மத்ஸ்யமூர்த்தி மீனாய் அவதாரம் செய்த அந்த குணம் திருவேங்கடமுடையான் எம்பெருமானிடத்திலும் பொருந்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது கூர்ம அவதாரம். கூர்ம அவதாரத்தினுடைய குணமேன்மை என்ன சொல்ல வேண்டும்னா, ஆமையானது எதிரிகள் தென்பட்டால் தன்னுடைய அத்தனை புலன்களையும் தன்னுடைய உடம்புக்குள்ளே அடக்கிக் கொள்ளும். மறுபடியும் ஒரு எதிர்வு இல்லை என்று சொன்னால் அது வெளியிடும். இதைத்தான் எம்பெருமானும் பகவத்கீதையிலே 2வது அத்தியாயத்தில் ஸ்திதப்ரஜ்ஞை புலனடக்கம் என்று சாதித்திருக்கிறான். இதர விஷயங்களிலே நாட்டமெல்லாம் செல்லாமல் அதை அடக்கி கொண்டு பகவத் விஷயத்திலே, எம்பெருமான் விஷயத்திலே, உயர்ந்த புருஷார்த்தத்திலே நம் மனசானதை நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்வதற்காக இந்த குணத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது ஒன்று. 2வது, ஆமையானது அத்தனையும் தன்னுடைய ஓட்டிலேயே, உடம்பு என்று சொல்கிறோம் அந்த ஓட்டிலேயே அத்தனையும் தாங்குகிறது. இது எப்படி திருவேங்கடமுடையானிடத்திலே பொருந்தி இருக்கிறதுன்னு சொன்னால், ஜகத்தையே தன்னுடைய திருமேனியிலே தாங்குகிறார். கூர்மாவதாரம் ஆமையானது எப்படி தன்னுடைய திருவுடம்பிலே அந்த ஓட்டிலே தாங்குகிறதோ, அதுபோல எம்பெருமான் ஜகத்தையே தன்னுடைய திருமேனியிலே தாங்குகிறார். திருமேனியே ஆதாரமாக இருக்கிறது, இந்த திருமலையே திருவுடம்பாக இருக்கிறது எம்பெருமானுக்கு. ஆக சப்தகிரியிலே எழுந்தருள் இருக்கிறார்னு சொன்னால் தன்னுடைய திருவுடம்பிலேயே தாங்குகிறார் என்ன அர்த்தமாகிறது. ஆக கூர்மாவதாரம்னு சொன்னால் தன்னுடைய உடம்பிலே எப்படி இது அனைத்தையும் தாங்குகிறதோ, அதுபோல எம்பெருமான் திருமலையே தன்னுடைய திருவுடம்பாய் கொண்டு அத்தனையும் தாங்கிக் கொண்டிருக்கிறான். என்ன இப்படி பொருத்தி பார்க்கலாம். அடுத்ததாக வராக அவதாரம். வராக அவதாரத்திலே பிரளய சாகரத்திலிருந்து பூமியை ரட்சித்தார். அதுபோல சம்சார சாகரத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவார் என்பதே இந்த அவதாரத்தினுடைய நோக்கம். என்ன செய்தார் நம்ம இந்த சம்சார சாகரத்திலிருந்து காப்பாற்றுவார் என்பதை அவரே சொல்கிறார். வராக சரம ஸ்லோகத்திலே, ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதையோ நரஹா தாதுசாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் பிரியமானம் து காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். மனம் கலக்கமின்றி நிற்கும் பொழுது, உடம்பு நோயில்லாமல் நன்னாக இருக்கும் பொழுதும், வாதம் பித்தம் ஸ்லேஷ்மம் என்னும் இந்த 3 தாதுக்களும், அத்தனை தாதுக்களும் நன்னாக இருக்கக்கூடிய சமயத்திலே எந்த மனிதன் விஸ்வரூபம் ச அஜம், உலகை உடம்பாக உடையவன், பிறப்பு முதலான விகாரங்கள் இல்லாதவனான என்னை மாம் ஸ்மர்த்தா நினைக்கிறானோ, பிற்காலத்திலே காஷ்டபாஷான சன்னிபம் கட்டையோடும் கல்லோடும் அவன் இருக்கக்கூடிய சமயத்திலே அந்த பக்தனை மரணமடையக்கூடிய தருவாயில்
அவன் என்னை ஸ்மரிக்காவிட்டாலும் நான் நினைக்கிறேன் நயாமி பரமாம்கதியின் உயர்ந்த பதவியை அழைத்து செல்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமானே சாதிக்கிறான். அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் என்று சொல்வது போலே அப்பொழுது சொல்ல முடியுமோ முடியாதோ, அத்தனை தாதுக்களும் ஒத்துழைக்குமோ, உடம்பானது ஒத்துழைக்குமோ, நோயில்லாமல் இருக்குமோ தெரியாது எம்பெருமானே, அதனால் இப்பொழுதே சொல்லி வைக்கிறேன், உன்னை ஸ்மரிக்கிறேன் என்று சொன்னதையே எடுத்துக்கொண்டு கடைசி தருவாயிலே, மரணத் தருவாயிலே கட்டையோடும் கல்லோடும் ஒத்திருக்கக்கூடிய சமயத்திலே என் பக்தனான உன்னை நான் நினைக்கிறேன் என்று எம்பெருமான் சொல்கிறான். இது எப்படி திருவேங்கட எம்பெருமானுக்கு பொருத்தமாயிருக்கிறதுன்னு சொன்னால், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா. இந்த நெடியான்கிற சப்தம் நீண்டிருக்கக்கூடிய உருவத்தை சொல்கிறதான்னு கேட்டால் அது ஒன்று, அதை காட்டிலும் என்றைக்கோ சரணம் என்னத்தை நினைத்து கொண்டோ நெடுமையான காலத்தாலே, என் கடைசி காலம் நெடுமையாக இருக்கக்கூடிய காலத்தாலே, கடைசி கால சமயத்திலே என்னை நினைத்து கொண்டு எனக்கு நல்கதியை அருளுகிறாயே எம்பெருமானேன்னு சொல்கிறது போல, இதைத்தான் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் என்ன தேவப்பெருமாள் ஆறு வார்த்தைகளிலே ஒன்றாக திருக்கச்சி நம்பிகளுக்கு அவரிடத்திலே சொல்லி உடையவரிடத்திலே ராமானுஜரிடத்திலே சொல்லுமாறு பணித்தது அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னு சொல்கிறோம். ஒரு சரணாகதனானவன் அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன்னு சொல்கிறபடிக்கு சொல்ல முடியாத வேளையிலே எம்பெருமானை சொன்னத்தையே எடுத்துக்கொண்டு அந்த மரணத் தருவாயிலே எம்பெருமான் நம்மை ஸ்மரிக்கிறான்னு சொன்னால், இதைத்தானே திருவேங்கடனிடத்திலே இடது கையை காட்டிக்கொண்டு இடது முழங்காலிலே பிடித்து கொண்டு சம்சார சாகரத்தை நான் வற்றடிக்கிறேன் என்று சொல்வது போலேயான திருமேனியை காட்டுகிறார். ஆக வராக அவதாரத்தினுடைய மென்மையான குணம் என்ன சொன்னால் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், மேலும் சம்சார சாகரத்தை வற்றடிப்பது. இதைத்தான் திருவேங்கடமுடையானிடத்திலே நெடியானே வெங்கடவா என்பதனாலேயும் அவருடைய திருமேனி அழகு இடது முழங்காலை பிடித்து கொண்டு சம்சார சாகரத்தை வற்றடிக்கிறேன்னு சொல்கிறது போலேயும் இதன் மூலமாக பொருந்தி இருப்பதை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக நிருசிம்ம அவதாரம். இந்த அவதாரத்தினுடைய மேன்மைன்னு சொன்னால் சேராததை சேர்க்கும் பெருமை, சேராததை சேர்ப்பிப்பார். அடுத்தது ஒரு சிறுவனுக்காக அவதாரம் செய்தது, பிரகல்லாதனுக்காக வந்து தோன்றினது. இது எப்படி திருவேங்கடமுடையானிடத்திலே பொருந்தி இருக்கும்னு சொன்னால், திருவேங்கடவன் சன்னதி முன்னே வித்வானோ அவித்வானோ, பணக்காரனோ ஏழையோ, பண்டிதனோ பாமரனோ, இப்படி விபாகமர அத்தனை பேருக்கும் சேர்த்து ஒரே சேவை என்று சாதிக்கிறானே, அதுதான் பெருமானுடைய திருமேனி ஏற்றமாக இருக்கிறது. திருவேங்கட எம்பெருமானுடைய ஏற்றம்னு சொன்னால் அத்தனை பேருக்கும் சேர்த்து ஒரே சேர்த்தியிலே நின்று சேவை கொடுப்பது, விபாகமர அத்தனை பேருக்கும் சேவை. இங்கே ஒரு சிறுவனுக்காக வந்து அவதாரம் செய்தார்னு சொன்னால் அதுபோல குறும்பருத்த நம்பிக்கு அனுகிரகம், மண் புஷ்பம் இட்டாலும் அவருக்கும் அனுகிரகம், தொண்டமான் சக்கரவர்த்தி தங்கத்திலே புஷ்பம் சாதித்தார்னு சொன்னால் அவருக்கும் அனுகிரகம், இரண்டு பேரும் ஒன்று என்று சேர்த்து சேவை கொடுப்பது, அதுவே இந்த எம்பெருமானுடைய ஏற்றமாக இருக்கிறது. இதையே தான் முதலாழ்வார்கள் தங்களுடைய பாசுரத்திலே தாழ்ஷடையும் நீழ்முடியும் ஒன்மொழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தொன்னுமால் சூழும் திரண்டருவிவாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டு உருவும் ஒன்றாய் இசைந்து. இது ரெண்டுமே வேறு வேறு தெய்வத்தினுடைய ஆகாரங்களாகும், அரணும் விஷ்ணுவும் என்று ஆகிறது. தாழ்ஷடை என்னால் தாழக்கட்டின ஜடை, நீழ்முடி நீண்ட திருவபிஷேகம் அது எம்பெருமானுக்கு, ஒன்மொழு மழு என்கிற ஆயுதத்தை கொண்ட சிவன், சக்கரம் திருவாழியையுடைய எம்பெருமான் ஆகிறது ஆகிறான், சூழரவு அரவுங்கிறது நாகாபரணம் அது சிவனுக்கு உரித்தாகிறது, அதே போல யக்ஞோபவீதம் பொன்னானும்னு சொன்னால் பொன்னாலான யக்ஞோபவீதம் அது எம்பெருமானுக்கு உரியதாக இருக்குன்னா, இப்படி இரண்டு இரண்டும் சேர்ந்து ரெண்டுமே தாழ்ஷடையும் நீண்ட முடியும், எப்படி ரெண்டும் சேர்ந்திருக்க முடியுமான்னா ரெண்டையும் சேர்த்து. அப்போ இரண்டு உருவாய் காட்சி அளிக்கிறானா எம்பெருமான்னா அது இல்லை. இரண்டு உருவமும் ஒன்றாய் இசைந்திருப்பது எங்கே? திருவேங்கட எம்பெருமானிடத்திலே. இதற்கு என்ன அர்த்தமாகிறதுன்னா, சிவபெருமானுக்கு தேவதைகளிலே உயர்ந்தவரான சிவபெருமானுக்கு தன் உடம்பிலே இடம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் என்ன பொருளாகிறது. இப்போ திருவேங்கடமுடையானை சேவிக்கிறோம்னு சொன்னால் ஒரு கையிலே மழுவையும் ஒரு கையிலே ஆழியையும் பிடித்து கொண்டிருக்கிறார்னா அது அப்படி அர்த்தமாகிறது இல்லை. சிவபெருமானுக்கும் தன் உடம்பிலே இடம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சௌசீல்யம் தோன்ற எழுந்தருளி இருக்கும் மூர்த்தி எம்பெருமான் திருவேங்கடவன் ஆவார் என்னே இந்த பாசுரத்திலே சாதிக்கிறார். அந்த சிவபெருமானுடைய தந்தையான பிரம்மாவுக்கும் மகாலட்சுமிக்கும் எல்லோருக்கும் இப்படி தன் உடம்பிலே இடம் கொடுத்து கொண்டிருக்கிறார், எல்லோரோடும் சேர்ந்திருக்கிறார், எப்படிப்பட்டவரோடும் சேர்ந்து கலந்திருக்கிறார் எம்பெருமான் என்று சொல்லுவதுபடி அது எங்கே தெரிகிறது? இந்த திருவேங்கடமுடையானிடத்திலே தெரிகிறது என்பதனாலே நிருசிம்மவதாரத்தினுடைய மேன்மை குணம் என்னது? சேராததை சேர்ப்பிப்பது. அது இந்த பாசுரத்தின் மூலமாக திருவேங்கட எம்பெருமானுக்கு பொருந்தி இருப்பதை நன்னாக நாம் பார்க்கலாம். அடுத்ததாக வாமன அவதாரம். வாமன அவதாரம் செய்தவனே திருவேங்கடத்து எம்பெருமான்தான் என்று பல பாசுரங்கள் படியாக நாம் பார்க்கலாம். தாழ்வரப்பிய மந்தாவிய ஈசனை என்னும், பரஞ்சென்னசேர் திருவேங்கட மாமலை என்னும், இப்படி உலகமளந்த பொன்னடியே திருவிக்ரமன். எப்படி மகாபலியினுடைய சொத்து உனதல்ல என்று அதை பெற்று இறப்பாளனாக வந்து அதை பெற்று இந்திரனிடத்திலே கொடுத்தாரோ அதுபோல நாம் ஜீவர்கள் இந்த ஆத்மா நம்முடைய சொத்து என்று நினைத்து கொண்டிருக்க அது உம்முடையது அல்ல, நீ என்னுடைய உடைமை என்று தெரிவிக்கும் பொருட்டு சின்ன சின்ன பலன்களையெல்லாம் முதலிலே நமக்கு கொடுப்பது போலே காட்டி காட்டி அவனிடத்திலே ஒரு ஈர்ப்பு உண்டாக்கி பின்பு அவனிடத்திலே ஒரு பிரேமை பக்தி வளர்ந்த பிறகு இந்த சிறிய பயன்கள் எல்லாம் நமக்கு வேண்டாம், எம்பெருமானே உன்னுடைய திருவடி கைங்கரியமே நாம் பிரார்த்திப்பது என்று சொல்லக்கூடிய மனநிலைமை அளவும் கொண்டு வந்து தன்னிடத்தில் நம்மையே நமக்கே அறியாமல் அவரிடத்திலே சேர்த்து கொள்வார். இதுதான் திருவேங்கட எம்பெருமான் வாமனனாய் செய்த குணப்பூர்த்தியை இந்த இடத்திலே காட்டும்படியாக இருக்கு. சொத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவதாரம் செய்ததுதானே வாமன அவதாரம். பிரம்மச்சாரியாய் குரலாய் வந்தது தன் சொத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே. அதுபோல திருவேங்கட எம்பெருமான் அடியார்களான தன்னுடைய சொத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே இங்கே எழுந்தருளியிருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். அடுத்ததாய் பரசுராம அவதாரம். பரசுராம அவதாரம்னு சொன்னாலே அடியார்களிடத்திலே அபச்சாரப்பட்டால் கோபம் கொப்பளிக்க பொங்கி எழுவது என்பதை நம் நினைவுக்கு வரும். ஸ்ரீனிவாசனாய் கோவிந்தனாய் எம்பெருமான் திருமலையிலே எழுந்தருளியிருக்கிறான். சௌலபிய சௌசில்ய மூர்த்தின்னு சொன்னால் அவரிடத்திலே எங்கே கோபம் என்றால், ஸ்ரீனிவாசனாய் புற்றுக்குள்ளே இருந்து தவம் பண்ண ஒரு மாடு அங்கே நேரே வந்து பால் சொரிய அதை பார்த்து இந்த மாட்டினுடைய சொந்தக்காரனான இடையன் அதை பார்த்து ஓங்கி அடிக்க அப்போ வந்தது கோபம். அந்த சமயத்திலே திருவேங்கடமுடையானே பரசுராம அவதாரம் செய்தவர் என்ன நாம் சேவித்து கொள்ளலாம். மாட்டின் பேரிலே அடிக்கப் போக பொங்கி எழுந்த கோபத்தை பார்த்து பரசுராமனாய் அவதாரம் செய்தவர் இவர் என்று நாம் சேவிக்கலாம். அடுத்ததாய் ராமாவதாரம். ராமன் காட்டிற்கு ஏகினார். இங்கே திருவேங்கட எம்பெருமான் காட்டிலேயே வாழ்கிறார். இதைத்தான் நாச்சியாரும் தன்னுடைய திருமொழியிலே காட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் வாட்டமின்னி மகிழ்ந்துரை வாமனன்னு சொன்னாள். காட்டில் வேங்கடம், வேங்கடமே காடு, காட்டிலே இருக்கிறது. ஆக காடும் வானரமும் வேளுமுடை வேங்கடம் என்று அனுகிரகிக்கிறானே.
காடும் வானரமும் வேடுமுடைன்னு சொன்னால் இது எப்படி ராமாவதாரத்தோடு சேர்ந்திருக்கு? அதை வேங்கடவனிடத்திலே சொல்லும்படியா இருக்குன்னு சொன்னால், ராமன் காட்டிற்கு சென்றார், ஆக காடு. வானரமும் வானரப்படையோடு சேர்ந்து பிராட்டியை மூட்டார். வேடுமுடை வேடுவனான ஆண் வேடுவனான குகனுக்கும் அனுகிரகம் செய்தார். பெண் வேடுவச்சியான சபரிக்கும் அனுகிரகம் பொழிந்தார். ஆக இதை மூன்றும் சேர்த்து பார்த்தால் இது ராமாவதாரம் என்று தோன்றுகிறது. அந்த ராமனாய் அவதாரம் செய்தவர் யாருன்னு சொன்னால் அடுத்த சப்தத்தாலே வேங்கடம், வேங்கடத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் என்ன ஆழ்வார் காட்டுகிறார். ஆக காடும் வானரமும் வேடுமுடை வேங்கடம், திருவேங்கடவனே ராமன் என்பதனாலே இது சேர்ந்திருக்கிறது என்று நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக சேஷாம்ச ராம என்னால் மலைக்கு பெயரே, இங்கே ஒரு மலைக்கு பெயரே சேஷாத்ரியா இருக்கு. திருவேங்கடவனும் மலையிலே ஒரு பகுதியிலே, அதாவது ஆதிசேஷனாகிய ஒரு மலையினுடைய பகுதியிலே தானே எழுந்தருள் இருக்கிறார். அம்சன்னு சொன்னாலே ஒரு பகுதி, ஆதிசேஷனுடைய அம்சமாக ராமனாய் அவதாரம் செய்தவரே, ஆக பலராமர்னு சொல்கிறோம். அதுபோல் இங்கே திருவேங்கட எம்பெருமான் ஆதிசேஷன் அவருடைய அம்சமான மலையினுடைய பகுதியிலே எழுந்தருளி இருக்கிறார் என்பதனாலே பலராமனாய் அவதாரம் செய்தவரும் திருவேங்கட எம்பெருமான் என்று கொள்ளலாம். அடுத்ததாக கண்ணனாய் கிருஷ்ணாவதாரம், கண்ணனாய் அவதாரம் செய்தவனும் திருவேங்கட எம்பெருமானே. ஆழ்வார் பாசுரங்கள் படி, மன்னவர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் வடதிருவேங்கடமேய மைந்தா என்னும் என்பதனாலே கூத்தாடி மகிழ்ந்த கோபாலன், கோபாலனாய் அத்தனை பேருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கவே கிருஷ்ணனாய் அவதாரம் செய்த எம்பெருமான் ஒரு திருக்கையாலே முழங்காலை காட்டிக்கொண்டு சங்கு சக்கரங்களை பிடித்து கொண்டு பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அழகை எப்படி கண்ணனாய் கூத்தாடி அபிநயங்களை எல்லாம் காட்டி அத்தனை பேரையும் மகிழ்வித்து கொண்டிருந்தானோ, அதுபோலே சங்கு சக்கரங்களையெல்லாம் பிடித்து கொண்டு பிராட்டியோடு சேர்ந்திருந்து ஒவ்வொரு அபிநயத்தையும் தன்னுடைய திருமுக மண்டலத்திலேயும் காட்டிக்கொண்டு அத்தனை பேரையும் வசீகரித்து கொண்டு இப்படி எழுந்திருக்கக்கூடிய திருக்கோலத்தை திருவேங்கடவனிடத்திலே சேவித்து கொள்ளலாம். கிருஷ்ணனாய் அவதாரம் செய்து ஒவ்வொரு அபிநயங்களையும் காட்டி கூத்தாடி மகிழ்ந்து அத்தனை பேரையும் வசீகரித்ததை எல்லாம் இன்று திருவேங்கட மலையிலே எழுந்தருளியிருக்கும் அந்த திருக்கோலத்திலே அத்தனை பேரையும் வசீகரிக்கும் பொருட்டை நாம் சேவித்து கொள்ளலாம். ஆக கண்ணனாய் அவதாரம் செய்தவன் திருவேங்கடவனே, கண்ணன் எம்பெருமான் கண்ணன் எம்பெருமானாக அவதாரம் செய்தான் என்பதையும் பார்க்கிறோம். கடைசியாக கல்கி, கலியுக்க தெய்வமே வேங்கடவன் தானே, கலௌ வேங்கட நாயகா, கலியினுடைய கோலாகலத்தை முடிக்கவே கல்கியாய் அவதாரம் செய்ய போகிறவன் இந்த எம்பெருமானே ஆவான் என்று சொல்கிறார். அனைத்து கலி கோலாகலத்தை முடித்து அனைத்து நன்மைகளையும் கொடுக்கும் தெய்வமே வேங்கடேசன்தான் என்ன. இப்படி 10 அவதாரங்களையும் அவதாரங்களினுடைய குணத்தையும் பார்த்தோம். இதே திருமங்கையாழ்வார் 10 அவதாரங்களையும் ஒரே பாசுரத்திலே சாதிக்கிறார். மீனொடு ஆமை கேழல் அறிகுறளாய், முன்னுமிராமனாய் தானாய், பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் தன்னை. மீன் சொன்னால் மீனாய் மத்சாவதாரமாய், ஆமை கூர்மாவதாரம், கேழல் வராக அவதாரமாய், அரி நரசிங்கமுமாய் குரல், குரல்னு சொன்னால் வாமன ரூபியாய், முன்னுமி ராமனாய் ராமனுக்கு முன்னே அவதாரமான பரசுராமனாய், பின்னுமி ராமனாய் பலராமனாய்ன்னு ராமன்னு சொல்லவில்லையேன்னு சொன்னால் தானாய் தசரத ராமனாய், முன்னுமி ராமனாய் பரசுராமன், தானாய் தசரத ராமனாய், பின்னுமி ராமன் பலராமனாய், தாமோதரனாய் கிருஷ்ணனாய், கல்கி கல்கி அவதாரம். இப்படி பகவான் எடுத்த 10 அவதாரங்களையும் ஒரே பாட்டிலே விவரித்து பாடியுள்ளார். இந்த 10 அவதாரங்களை செய்தவன் ராமனே, ராமனே பண்ணினார்னு சொன்னார். ஆனால் இங்கே பிரதிவாதி பயங்கரம் அண்ணா
இது அனைத்தையும் செய்ததே திருவேங்கட எம்பெருமானே ஆவார்னு சொல்கிறார். திருவேங்கட எம்பெருமான் 10 அவதாரங்களை எடுத்தது எப்படி தொடர்புடையதுன்னு பார்த்து கொண்டே வந்தோம். ஆக மத்ஸ்யாவதாரம்னு சொன்னால் அதனுடைய குணமேன்மை கடாட்சித்தே அனுகிரகிப்பது, கண்ணாலேயே பார்த்து பார்த்து அனுகிரகிப்பது, கடாட்சித்தே அனுகிரகிப்பதுன்னு. ஆக கூர்மாவதாரம் அத்தனையும் தாங்குவார், தன் திருமேனியிலே தாங்குகிறார் என்று பார்த்தோம். கோலவராகம் கோலவராகமாய் பிரளய சமுத்திரத்திலிருந்து மீட்டது போலே நம்மை சம்சார சாகரத்திலிருந்து மீட்பது, அந்திம காலத்திலே அவர் நம்மை ஸ்மரிப்பார்னு அவருடைய திருவாக்கின் மூலமாகவே பார்த்தோம். நிருசிம்மன்னு சொன்னால் சேராததை சேர்ப்பிக்கக்கூடிய பெருமை. வாமனன் சின்ன காலை காட்டி பெரியதையே அளந்து கொண்டது, சொத்து தன்னது என்று உறுதிப்படுத்தினது. அது திருவேங்கடவனிடத்திலே அவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாய் எழுந்தருளி இருப்பதையும் சொல்லி, நம்மை இந்த ஜீவாத்மாக்கள் ஜீவர்களான நாம் அவனுடைய சொத்து என்று நிரூபிக்கும் பொருட்டு எழுந்தருளி இருப்பதை பார்க்கலாம். ஆக அடுத்ததாய் பரசுராமன் சொன்ன அடியாரிடத்திலே அவசாரப்பட்டால் கோபம் வருவதை, வேங்கடவனும் அடியாரிடத்திலே அவசாரப்பட்டால் கோபம் பொங்கி எழுவதையும் பார்க்கிறோம். ராமாவதாரம்னு சொன்னாலே சௌசீல்யம், சௌசீல்யத்துக்குன்னு அர்ச்சைன்னு சொன்னாலே அது திருவேங்கடமுடையானுடைய திருமேனியை சொல்லலாம். ஆக ராமாவதாரம் அடுத்தது பலராமன்னு சேஷாம்ச ஆதிசேஷன் மலையே ஒரு அம்சமாய் வேங்கடவன் எழுந்தருளியுள்ளார்னு அதையும் பார்த்து, கண்ணன்னு சொன்னாலே ஆசிரித வாத்சல்யன், ஆசிரித பாரதந்திரியம், இது திருவேங்கட எம்பெருமானிடத்திலே தொண்டைமானிடத்திலே திருமந்திர உபதேசம் பண்ணி கண்ணனை காட்டிலும் ஆசிரித பித்து உடையவன் என்பதை நிரூபித்தார். ஆக கண்ணனாய் அவதாரம் செய்தவன் இவனென்னும் கல்கின்னு கலியுக துன்பத்தை முடிப்பதற்காகவே கல்கி அவதாரம். திருவேங்கடமுடையானும் கலி பாபத்தை வேங்கடமாக இருப்பதால் எரித்தே கொடுக்கிறான் நமக்கு. இப்படி 10 அவதாரங்கள் தன்மையை திருவேங்கடவனத்திலே நிறைந்திருக்கிறபடியாலே வேங்கடவனே தசாவதாரம் செய்தீர், அதை நாங்கள் சேவிக்க வேண்டும், எழுந்திராய் என்று பிரார்த்திக்கிறார். அவதாரங்களை சேவிக்க முடியாது என்பதனால் இதையெல்லாம் செய்த எம்பெருமான் சர்வ சௌலபியனாய் திருவேங்கடத்தானாய் எழுந்தருளிருக்கிறேன், பின்னானார் வணங்கும் சோதி என்ற ஆழ்வார் பாசுரப்படி ஆசைப்பட்டவர்கள் எல்லோரும் சேவிக்கும்படி திருமலையிலே எழுந்தருளிருக்கிறீர், ஆக இப்பொழுது துயிலழ வேண்டும் என்றே பிரார்த்திக்கிறார். திருமழிசை ஆழ்வாரினுடைய பாசுரம், குன்றில் நின்று வானிருந்து நீழ்கடல் கிடந்து மண்ணொன்னு சென்றதொன்றை உண்டு அதொன்றிடந்து பன்றியாய் நன்று சென்ற நாள் அவத்துள் நல்லுயிர் படைத்த அவர்க்கு. குன்றிலிருந்து திருமலையிலிருந்து வானிருந்து வைகுந்தத்திலிருந்து நீழ்கடல் பார்க்கடலிருந்து மண் ஒன்று சென்றதொன்றை உண்டு அதொன்றிடந்து பன்றியாய், இப்படி வராகமாய் அவதாரம் செய்தது பன்றியாய் குன்றிலிருந்து, குன்றிலே எழுந்தருளி இருப்பவர் வராக அவதாரம் செய்த எம்பெருமான் திருவேங்கடவனே ஆவார் என்று இந்த பாசுரத்தின் மூலமாக சொல்கிறார். அடுத்ததாக தூணாய் அதனோடு அரியாய் வந்ததோன்னி பேனா அவுணனுடலம் பிளந்திட்டாய் சேனார் திருவேங்கட மாமலை மேய கோணாகனையாய் குறிக்கொள் என நீயே. அரியாய் நிருசிம்மனே வந்து நிருசிம்மனாய் வந்து தோன்றினவன் திருவேங்கட எம்பெருமானே, திருவேங்கட மாமலை மேய நின்ற எம்பெருமானே என்று நேராகவே காட்டுகிறார். இப்படி வராகமாய் அவதாரம் செய்தது திருவேங்கட எம்பெருமானும், நிருசிம்மனாய் அவதாரம் செய்ததும் திருவேங்கடவனே என்னும் இந்த பாசுரங்கள் மூலமாகவும், அடுத்தது வாமன அவதாரம் செய்தது திருவேங்கடவனே என்பதை, குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்னஞாலம் அளந்தபிரான் பரன்சென்னு சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்வினை ஓயுமே. அளந்தபிரான் அன்று ஞாலம் அளந்தபிரான் வாமனனாய் அவதாரம் செய்தது திருவேங்கட எம்பெருமானே என்பதை ஆழ்வார் வாக்கின்படியும், வண்கையான் அவுணர்க்கு நாயகன் வேள்வியில் சென்று மானியாய் மண் கையால் இறந்தான் என்பதின் மூலமாகவும், வாமன அவதாரம் செய்தது திருவேங்கடத்து எம்பெருமானே என்பதை நாம் பார்க்கலாம். பெரியாழ்வார் திருமொழியிலே நேரே காட்டுகிறார், வாமன அவதாரம் செய்தவன் திருவேங்கடயம் பெருமானேன்னு. என்னிது மாயம் என்னப்பன் அறிந்திலன், முன்னைய வண்ணமே கொண்டு அளவா என்ன, மண்ணு நமுச்சியை வானில் சுழற்றிய மின்னுமுடியனே அச்சோ வச்சோ, வேங்கடவானனே அச்சோ வச்சோ என்ன. நமுச்சி மகாபலியினுடைய பிள்ளை. சிறிய கால்களை காட்டி பெரிய காலாலே அளந்து கொண்டான் என்பதனாலே கோபப்பட்டு முன்னைய வண்ணமே கொண்டு அளவா என்று பிரார்த்திக்க அதற்கு கோபம் கொண்டு அவனை வானிலே சுழற்றினான் எம்பெருமான்னு சரித்திரமாக, மன்ன நமுச்சியை வானில் சுழற்றிய வேங்கடவானனே அளந்த பிரான் ஆவான், வாமன அவதாரம் செய்தவன் திருவேங்கடவனே ஆவான் என்று காட்டுகிறார். அடுத்த ராமச்சந்திரனாய் அவதாரம் செய்தது திருவேங்கடவனே என்பதை, இலங்கை பதிக்கு அன்னு இரையாய அரக்கர் குலம் கட்டு அவர்மாள கொடிப்புள் திரித்தாய், விலங்கல் குடுமி திருவேங்கடமேய அலங்கள் துளபமுடியாய் அருளாயே. இலங்கை பதிக்கு இரையாய இருக்கக்கூடிய ராவணனை முடித்த எம்பெருமான், ராமனாய் அவதாரம் செய்தவன் திருவேங்கடம் மேய திருவேங்கடத்திலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானே ஆவான் என்றும், புனரா நின்ற மரம் ஏழ் அன்றெய்த ஒரு வில்வலவாவோ, புனரே நின்ற மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ, திணறார் மேகமெனக் களிறு சேரும் திருவேங்கடத்தானே, திணறார் சார்ங்கத்துணபாதம் சேர்வதடியேன் என்னாளே. மரம் ஏழையும் வில்லாலே துளைத்த எம்பெருமான் ராமனானவன் திருவேங்கடத்து எம்பெருமானே ஆவான், திருவேங்கடத்தானே என்று இந்த பாசுரம் மூலமாக நாம் பொருந்தி இருப்பதை பார்க்கலாம். ஆக கண்ணனாய் அவதாரம் செய்தது ஸ்ரீனிவாசனே என்பதை, பார்த்தற்காய் அன்னு பாரதம் கை செய்திட்டு வெண்ண பரஞ்சுடர், கோத்து அங்கு ஆயர்தம் பாடியில் குறவை பிணைந்த எம் கோவலன், ஏத்துவார் தம் மனத்துள்ளான் இடவெந்தை மேவிய எம்பிரான், தீர்த்த நீர் தடஞ்சோலை சூழ் திருவேங்கடம் அடை நெஞ்சமே. கண்ணனே திருவேங்கடவன், பார்த்த சாரதியாய் கீதாச்சாரியனாய் திருவவதாரம் செய்த எம்பெருமான் குறவை பிணைந்த கோவலனே திருவேங்கடவன் ஆவான், ஆக திருவேங்கடமே அடை நெஞ்சமே என்று இந்த பாசுரத்திலே சொல்லி, இப்படி தசாவதாரங்களும் திருவேங்கடவனாய் இருக்க அந்தந்த அவதாரங்களில் இருக்கக்கூடிய குணங்களையும் எம்பெருமான் காட்டிக்கொண்டிருக்க நாம் அவரை செவிக்க வேண்டும், அதனால் எம்பெருமானே நீ துயிலெழ வேண்டும், எழுந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஆக 24வது ஸ்லோகம், மீனாக்கிருத்தே கமட்டகோலன் ரிஷிம்ம வர்ணின்னு சுவாமின்னு பரஸ்வத தபோதன ராமச்சந்திர சேஷாம்ச ராம யதுநந்தன கல்கிரூப ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். ஆக அடுத்தது 25வது ஸ்லோகம், ஏலா லவங்க கனசார சுகந்த தீர்த்தம் திவ்யம் வியச்சரிதி ஹேமகட்டேஷு பூர்ணம் திருத்வாத்ய வைத்திக சிகாமனயா பிரஹிருஷ்டா ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். வைதிகோத்தமர்கள் ஆகாசகங்கா தீர்த்தத்தை தங்க குடங்களிலே நிரப்பி வாசனாதி திரவியங்கள்லாம் சேர்த்து தலையிலே தரித்து கொண்டு வந்து உன்னுடைய திருவாராதனத்துக்காக காத்திருக்கிறார்கள். ஆக எம்பெருமானே நீ துயிரழ வேண்டும், உனக்கு நல்விடிவாக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். வைதிக சிகாமனயகா என்றால் வைத்திகர்களிலே தலை சிறந்தவர்கள், சிரேஷ்டர்கள். பியச்சரித்தி ஆகாச கங்கையிலே இருந்து ஹேமகட்டேஷு தங்க குடங்களிலே பூர்ணம் நிரப்பிய திவ்ய தீர்த்தம் உயர்ந்ததான தீர்த்தத்தை ஏலா லவங்க கனசார சுகந்தி, ஏலா ஏலக்காய், லவங்க லவங்கம் கனசார பச்சை கற்பூரம், இப்படி சுகந்தி மனம் கமழும்படியாக திருத்வா அந்த தீர்த்தத்தோடு சேர்த்து சிரசிலே தரித்து கொண்டு பிரகிருஷ்டாக மிகுந்த மகிழ்ச்சியுடையவர்களாய் திஷ்டந்தி இங்கு வந்து நிற்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள், உன்னுடைய திருவாராதனத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக வெங்கடபதே வெங்கட நாயக்கா வெங்கடாச்சலபதே, இந்த ஸ்லோகத்திலே வெங்கடபதேன்னு சாதிக்கிறார். வெங்கட நாயக்கா தவ சுப்ரபாதம், உமக்கு இது நல்ல பொழுதாக ஆகட்டும். பாப விநாச தீர்த்தத்திலிருந்து திருமல நம்பிகள் குடத்திலே எடுத்து வந்து பெருமாளுக்கு சமர்ப்பித்து கொண்டிருந்த இந்த திருமஞ்சன தீர்த்தம், பிறகு எம்பெருமானுடைய ஆணைப்படி ஆகாச கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்டதனாலே வியத் சரதி, வியத் ஆகாசம், சரத்தின கங்கை, ஆகாச கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்டதனாலே இது வியத் சரத்தின்னு சொல்லப்படுகிறது. இதை திருமலை ஒழுகிலே நாம் பார்க்கலாம். ஆக வைதிக சிக்காமனையகா, வேதம் அறிந்து அதன்படி நடப்பவர்களான சிரேஷ்டர்கள். இங்கு சொன்ன இந்த சிரேஷ்டர்கள் திருமலை நம்பிகளின் வம்சத்தவர்களான தோழப்பர்களையே குறிப்பதாக இருக்கிறது. இங்கு சொன்னபடி இன்றும் திருமஞ்சனம் ஆகாச கங்கையிலிருந்து கொண்டு வரக்கூடிய கைங்கரியத்தையும் வேதபாராயணம் செய்யக்கூடிய தொண்டையும் இவர்கள் செய்து வருகிறதை கண்கூடாக நாம் பார்க்கலாம். பிரதிவாதி பயங்கரம் அண்ணாவும் தோழப்பனினுடைய நியமனப்படி சில காலம் திருமலையிலே திருமஞ்சன கைங்கரியம் செய்து வந்ததை இவருடைய சரித்திரத்திலேயும் நாம் பார்க்கலாம். ஆக இதிலே ஆதரம் தோன்ற இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், மிக்க மகிழ்ச்சியோடு காழ்த்து கொண்டிருக்கிறார்கள். கைங்கரிய ரூபமாக செய்கின்றபடியாலே இப்படி மகிழ்ச்சியோடு பிரகிருஷ்டாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எம்பெருமானே, இந்த கைங்கரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீ துயிலெழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஆக ஏலா லவங்க கனசார சுகந்த தீர்த்தம் திவ்யம் வியச்சரதி ஹேமகட்டேஷு பூர்ணம் திருத்வாத்ய வைத்திக சிக்காமனேகா பிரகிருஷ்டாக ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவசு பிரபாதம்னு 25வது ஸ்லோகம். அடுத்ததாக 26, பாஸ்வானுதேதி விகசானி சரோருஹானி சம்பூரயந்தி நினதைஹி ககுபோ விகங்காக ஸ்ரீ வைஷ்ணவாகா சததமர்த்தித மங்களாஸ்தே தாமாஸ்ரயந்தி தவ வெங்கட சுப்பிரபாதம். கதிரவன் தோன்றுகின்றான், தாமரைகள்லாம் எங்கும் மலர்ந்திருக்கிறது, பறவைகளும் ஒலியை எழுப்புகின்றது, உனக்கு மங்களம் உண்டாக வேண்டுமென்னு எப்பொழுதும் வேண்டும். பெரிய ஜீயர் சுவாமிகள் முதலான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உன்னுடைய கோயிலின் வாசலை அடைந்திருக்கிறார்கள். அதனால் வேங்கடவனே, நீ துயிலழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பாஸ்வான் என்னா சூரியன், உதேதி உதிக்கிறான், சரோருஹானி தாமரை மலர்கள்லாம் விகசானி சந்தி மலர்கின்றது மலர்ந்திருக்கிறது, விகங்காகா பறவைகள்லாம் ககுப திசைகளை நினத்தைகி தன்னுடைய ஒலிகளால் சம்பூரயந்தி நிரப்புகின்றது. காலை பொழுது விடிந்து விட்டது என்பதை உணர்த்துவதற்காக கீசுகி சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோன் நாச்சியார் பாசுரப்படி, எங்கும் காலை பொழுது விடிந்து விட்டது, பறவைகள்லாம் ஒலி எழுப்புகின்றது, ஸ்ரீ வைஷ்ணவாகா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சததம் எப்பொழுதும் அர்த்தித்த மங்களாகா, உனக்கு மங்களத்தை வேண்டுபவர்களாய் தே தாம உன்னுடைய திருக்கோயிலை ஆசிரயந்தி அடைந்திருக்கிறார்கள், உனக்கு பல்லாண்டு பாடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் வெங்கட வெங்கடவா தவசு பிரபாதம், நீ துயிலெழாய், உனக்கு இது நல்ல பொழுதாக ஆகட்டும் என்று பிரார்த்திக்கிறார். எம்பெருமானுக்கு எப்பொழுதும் பல்லாண்டு பாடுபவர்கள் எம்பெருமானா ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய பெரிய ஜீயர் சுவாமி, சிறிய ஜீயர் சுவாமி, ஏகாங்கிகள், திருமலையாள் அனந்தாழ்வான் வம்சத்தவர், அரையர் குலத்திலே வந்தவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆவார்கள். பாகவதர்கள், பரமபாகவதர்கள், ஏகாந்திகள், பரமைக்காந்திகள் என்றும் இப்படி சிலர் உள்ளார்கள். இதிலே பாகவதர்கள்னு சொன்னா மோட்சத்திற்காக பக்தி செய்பவர்கள் பாகவதர்கள், அதற்காக பிரபத்தி செய்பவர்கள் பரமபாகவதர்கள், எம்பெருமானையே உபாயமாக கொள்ளுபவர்தான் ஏகாந்திகள். ஆனால் எம்பெருமானையே உபாயமாக பத்தி ஐஸ்வர்யங்களையெல்லாம் வேண்டாமல் அவனையே வேண்டும் அனன்ய பிரயோஜனர்தான் பரமைக்காந்திகள். இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டதான ஸ்ரீ வைஷ்ணவாகா வை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்பது இவர்களையே குறிக்கிறது. அவனிடத்திலே எதற்குமே ஆசைப்படாமல் அபேட்சியாமல் அவனுக்கு நன்மைகளையே வேண்டக்கூடியவர்களான, அவனுக்கு பல்லாண்டு பாடி அவனுடைய உகப்புக்காக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனன்ய பிரயோஜர்களான பரமைக்காந்திகள் பாகவதர்கள் பரம பாகவதர்களையே குறிப்பதாக இந்த இடத்திலே நாம் கொள்ளலாம். ஆக இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் உன்னுடைய கோயில் வாசலை அடைந்து உனக்கு பல்லாண்டு பாட வேண்டும், மங்களாசாசனம் பாட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள், எம்பெருமானே நீ துயிலழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பாஸ்வானுதேதி விகசானி சரோருஹானி சம்பூரயந்தி நினத்தைகி ககுபோ விகங்காகா ஸ்ரீ வைஷ்ணவாகா சததமர்த்தித்த மங்களாஸ்தே தாமாஸ்ரயந்தி தவ வெங்கட சுப்பிரபாதம் என்று 26வது ஸ்லோகம். மேலே இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை அடுத்த பதிவிலே நாம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். அடியேன்.